புத்தகத்தின் பெயர் நாட்பெரும் புலவர். அத்தியாயம் 2, கபிலர். வாசிப்பது ஸ்ரீதேவி சுகன்யா. கபிலர். இளமையும் கல்வி பயிற்சியும் பொய்யாது அளிக்கும் வையை பாய பெற்ற வளம் பொருந்திய பாண்டிமா நாட்டில் திருவாத ஊர் என்னும் உயரிய பதியொன்றுண்டு. அப்பதியில் நெல் வளம் பெற்ற காராளர் எனப்படும் வேளாளரும் தோலானாவின் மேலோராய நான்மறை அந்தனரும் மல்கியுளர். அவ்வூரில் சிறந்த சிவாலயம் ஒன்று இருக்கின்றது. அங்கு வாழ்ந்த குடிகள் நாட்டமிழை நன்கு அறிந்தவர்கள். பெருமையுற்ற அவ்வாத ஊரில் கடைச்சங்க காலத்தில் கபிலர் என்ற ஒருவர் அந்தனர் மரபில் தோன்றினார். அவர் இளமையில் ஒரு நல்ல ஆசிரியரை அடைந்து அவர் காலத்து விளக்க முற்றிருந்த தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்களையும் இலக்கிய நூல்களையும் கற்றுத் தேர்ந்தார். அங்கனம் கல்வி கற்ற புலவர் தமிழில் தமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என பேராற்றல் வாய்ந்து விளங்கினார். வீடுமிக்க மாடமதுரையில் சங்கம் ஒன்றை நிறுவி தமிழறிஞர் பலர் குழுமி தமிழ் ஆராய்வதை புலவர் உணர்ந்தார். தம்பதியை விட்டு புறப்பட்டு மதுரை மாநகரை அடைந்தார். அடைந்து தம் ஆற்றலை மதுரை சங்க புலவர்களுக்கு காட்டினார். அவர்கள் கபிலரது தமிழ் ஆற்றலை உணர்ந்து அவரை தம் கூட்டத்திற்கு சேர்த்து கொண்டனர். எனவே கபிலர் பெருமான் கடைச்சங்க புலவராக விளங்கினார். அவர் காலத்து அவரை போல் மிக்க மேம்பாடும் பேராற்றலும் வாய்ந்தவர் பரணர், சீத்தலை சாத்தனார், நக்கீரர் என்ற பெருமக்களே ஆவார். இப்புலவர்களோடு கபிலர் தமிழ் ஆராய்ந்து அம்மொழியை பெருக்கிக் கொண்டு அரசர்களை அன்புற பாடிக்கொண்டும் காலங்கழித்து வந்தார். கபிலரும் சேரனும் கடைச்சங்க நாளில் சேரநாட்டின் ஒரு பகுதியை தலவ கடுங்கோ வாழியாதன் என்பவன் ஆண்டு வந்தான். இவன் சிறந்த வீரன், தமிழ் மொழியில் அதிக பற்றுள்ளவன், புலவர்களை பெரிதும் ஆதரிப்பவன். இவனது இல்லம் புலவர்க்கு தாய் வீடு போன்றது. யார் எதை விரும்பி வரினும் அவர் விரும்பியவற்றை துவக்கும் செல்வன். அதனால் இவன் பெருமை தமிழ்நாடெங்கும் பரவியது. சீருற்ற சேரலாதனை காண வேண்டுமென புலவர் விரும்பினார். விரும்பியவன் நம் மதுரையினின்றும் நீங்கி சேர நாட்டை அடைந்தார். அரசனை கண்டார். புலவர் பெருமையினை முன்னரே கேள்வியுற்றிருந்த சேரமான் அவரை நேரிற்கண்டதும் அகமலர முகமலர்ந்தான். அவரை பட்பல கூறி உபசரித்தான். நல் விருந்து செய்தான். அவன் மனம் மகிழுமாறு பரிசில் நல்கினான். புலவர் பெருமகிழ்ச்சியுற்று அவனது அரிய குணத்தை வியந்து கொண்டாடினர். பின்னர் புலவர் சூரிய மண்டலத்தை நோக்கி அதனை முன்னிலைப்படுத்தி சேரமானது பெருமையை கூறி வியந்தார். மிக்க செலவை உடைய மண்டலமே, நீ பகற்பொழுதை நினக்கென கூறுபடுப்பை, திங்கள் மண்டலத்திற்கு முதுகிட்டு போவை, தெற்கும் வடக்கும் ஆகிய இடங்களில் மாறி மாறி வருவை, மலையின் கண்ணே வெளிப்படாது கரப்பை, பல கிரணங்களையும் பரப்பி அகன்ற பெரிய ஆகாயத்தின் கண்ணும் பகற்பொழுதை விளக்குவை. எம்மரசன் சேரமான் உலகத்தை காக்கும் அரசர் பலரால் வழிபாடு சொல்லப்படுவன். நுகரும் இன்பத்தை விரும்பி பூமி பிற வேந்தருக்கும் பொது என்னும் வார்த்தைக்கு பொறாதவன். வழங்கும் வன்மையுடையான், வஞ்சியாது எதிர் நின்று கொள்ளும் படையை உடையான். இத்தகைய பெருமையினை உடைய அரசனை நீ எங்கனம் ஒப்பை என்ற கருத்தை கொண்ட செந்தமிழ் பா ஒன்றினை பாடியுள்ளார். ஒரு கால் சேரமான் கபிலர் கையை பற்றி, கவியரசே, நும் கை மெல்லியதாயிருக்க காரணம் என்ன என்று வினவினான். கபிலர் அரசனை புன்முறுவலோடு நோக்கி, புவியரசே, நீ வன்கண்மையை உடைய கொலையானையாலே காவலை கொண்ட கணைய மரத்தை முறிப்பை, இரும்பாற் செய்யப்பட்ட அழகு செய்த அங்குசத்தால் முன்னர் கடாவி அது செய்ய வேண்டிய வேலையை பின் வேண்டுமளவிலே பிடிப்பை, வலிய நிலத்தை குந்தாலியால் இடித்து செய்த குழிந்த கிடங்கின் கண்ணீர் அதிகமாய் இருத்தலை அறிந்து அதன் கட் செல்லாது மிக்க செலவினையுடைய குதிரையை குசைத்தாங்கி வேண்டுமளவிலே பிடிப்பை, அம்பரா தூணி பொருந்திய முதுகை உடையாயை தேர்மீது நின்று வில்லினது வலிய நானாட் பிறந்த வடுப்பொருந்தும்படி அம்பை செலுத்துவை, பரிசிலர்க்கு பெறுதற்கரிய அணிகலன்களை அளிப்பை, இக்காரியங்கற்களால் நின் முழந்தாளை பொருந்திய பெரிய கைகள் வலுவுற்றிருக்க வேண்டும். அவை அங்கனமே வலி பெற்றிருக்கின்றன. பரந்த மார்பினையும் நிலம் போன்ற வலியினையும் உடைய அரசே, பாடுவாருடைய கைகள் ஊனையும் துவையலையும் கரியையும் சோற்றையும் உண்ண உதவுகின்றனவே அன்றி வேறு செயலறியா ஆதலின் அவை மெல்லிய ஆயின பெரும என்று விடை பகர்ந்தார். இவ்விடையால் சேரமான் பகைவர் நாட்டை அழிக்கும் விதத்தையும் அவன் கை வன்மையையும் நன்கெடுத்து கூறினார். சேரமான் புலவர் கூற்றை கேட்டு உள்ளம் பூரித்தான். தன் அரண்மனையில் பல நாள் புலவரை வைத்து ஆதரித்தான். பின்னர் புலவர் அவனிடம் வேண்டும் பரிசிலை பெற்று மதுரை அம்பதியை அடைந்தார். வேல் பாரி. அக்காலத்தில் கடையேழு வள்ளல்களில் வேல்பாரி என்று ஒருவன் இருந்தனன். இவன் நற்குண நற்செயல்கள் வாய்ந்தவன். குடிகளை அன்போடும் அருளோடும் காத்து வந்தனன். இறப்போரை காண சகியான். இவனை பாடாத புலவர் இல்லை. சுந்தரமூர்த்தியாரும் தமது தேவாரத்தில் கொடுகிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை என்று கூறியுள்ளார். கொடையிற் சிறந்த விளங்கிய வள்ளல்கள் பலர் அக்காலத்தில் இருந்தும் அப்பெரியார் பாரியை உதாரணமாக காட்டினமையால் இவன் அக்காலத்து ஏனை வள்ளல்களிலும் மேம்பட்டவன் என்பது வெள்ளிடை மலை. மேற்கோள் துவக்கம். புலங்கந்தாக இரவலர் செலியனே வரைபுரை களிற்றோடு நன்கலன் ஈயும் உரைசால்வன் புகழ் பாரி. மேற்கோள் முடிவு. அகநானூறு என்று நல் விசை புலமை வாய்ந்த மெல்லியரான ஔவையாரால் புகழ்ந்து பாடப்பெற்றவன் இப்பாரி. இவன் வில்லும் வேலும் கழலும் கன்னியும் தாரும் ஆரமும் தேரும் வாளும் உடைய குறுநில மன்னவன். பாண்டிய நாட்டிலுள்ள பரம்பு மலைக்கு தலைவன். இவன் நாட்டையும் பொருளையும் படையையும் அதிகம் பெற்றிலனாயினும் இவனது வல்லன்மை மூவேந்தர் வல்லன்மையினும் சிறந்து விளங்கியது. இவன் ஒரு நாள் தனது பொட்டேர் ஊர்ந்து வேட்டைக்கு புறப்பட்டான். பல விலங்குகளை வேட்டையாடினான். பின்னர் அரண்மனையை நோக்கி திரும்பினான். அவ்வாறு இவன் வந்த பொழுது தன் நாட்டு வளத்தை கண்டு மகிழ்பவன் போல இரு புறங்களிலும் மூன்றிய பார்வையோடிட்டிருந்தான். அங்கனம் பார்த்து கொண்டு வருகையில் முல்லை கொடியொன்று படர்தற்கேற்ற கொழு கொம்பில்லாது வாடுவதைக் கண்டான். உடனே வள்ளல் அம்முல்லை அருகில் தன் தேரை நிறுத்தினான். கீழ் இறங்கினான். முல்லை படும் துன்பத்தை கண்டான். அவனது மனம் மயக்கங் கொண்டது. கண்களில் நீர்த்துளிகள் துளித்தன. பிறர் துயரம் காண சகியா இவ்வள்ளல் அந்தோ இக்கொடி படதற்கேற்ற கொம்பின்றி வாடுகின்றதே, யான் என்ன செய்வேன்? இங்கு கொம்பொன்றும் இல்லையே. இதன் துன்பத்தை கண்டும் இதற்கொன்றும் செய்யாது யான் வரிதே எங்கனம் செல்வேன்? ஆ நன்று, எனது பொற்தேரை இம்முல்லை கொடிக்கு ஆதரவாக வைத்துவிட்டு செல்வேன். இக்தே சரி என்று கூறிக்கொண்டனன். உடனே இவன் தன் பொத்தேரை சிறிதும் முன்பின் யோசியாது காற்றால் அலைகுண்ட முல்லை கொடி அருகில் வைத்தான். ஆடிக்கொண்டிருந்த கொடி இனிதாய் படருமாறு தன் தேர் மீது அதனை எடுத்து விடுத்தான். தேரை முல்லை கொடிக்கு நல்கியதால் அவன் அங்கிருந்து புறப்பட்டு வெயிலால் மண்டை வெடிக்கவும் கால்கள் கொப்பளிக்கவும் நடந்து சென்று தன் அரண்மனையை அடைந்தான். பாரி செய்த இவ்வறிய செயல் பல புலவர் பெருமக்களால் பாராட்டப்படுகின்றது. இத்தகைய சிறந்த ஈகை குணமுடையவன் வேல்பாரி. கபிலரும் பாரியும். பாரியின் பரந்த புகழை கபிலர் பெருமான் கேள்வியுற்றார். அவனை காண விரும்பி பரம்பு நாட்டை அடைந்தார். பாரியை கண்டார். பாரி புலவரை வரவேற்று உபசரித்தான். அன்று முதல் கபிலர் பாரியின் குணாதிசயங்களை கண்டு ஆனந்தமுற்று அவனை தன் உயிர் தோழராக கொண்டனர். பாரியும் கபிலரை தன் அவை புலவராக கொண்டனன். தன் அருமை பெண்களான அங்கவை சங்கவை என்பவர்களை கபிலரை கொண்டு கல்வி கற்கச் செய்தான். செம்மொழி புலமை வாய்ந்த கபிலர் அம்மகளிரை பெரும் புலவர்களாக செய்துவிட்டனர். பாரியின் நற்குண நற்செயல்கள் கபிலரை களிப்புறச் செய்தன. அவர் அவ்வப்போது அவனை புகழ்ந்து பாடுவதுண்டு. அவர் ஒருகால் பாரியினது வல்லன்மையை புகழ்பவராய் நல்லனவென்றும் தீயனவென்றும் கூறப்படுவன சூடும் மலர்கள். அவை இரண்டினும் வேறான எருக்கம் பூவாயினும் ஒருவன் உடையனவற்றை தெய்வங்கள் விரும்பேமென்னா? அதுபோல அறிவற்றவரும் அற்ப குணமுடையாரும் சென்றாலும் பாரி அவர்கட்கு பொருள் ஈதலில் தவறான் என்றும் இவ்வுலகத்தை காப்பதற்கு மாறியுண்டு அங்கனம் இருக்க செவ்விய புலமை வாய்ந்த அறிவுடையோர் பாரி பாரி என்று சொல்லி அவனது பல புகழை வாழ்த்தி அவ்வொருவனையே புகழ்கின்றனரே என்று தமக்குள் கூறி பாரியை பாராட்டினார். மேலும் அவர் பரம்பு நாட்டில் மிக்குள்ள மரங்கள் சந்தன மரங்கள், அவற்றை குரத்தியர் எரிக்கின்றனர். அதனால் உண்டாகும் புகை அருகே உள்ள வேங்கை மரத்திற்கு படியும். இத்தகைய வளம் பொருந்திய பரம்பு நாட்டை பாரி பாடுவார்க்கு பரிசலாக கொடுத்து விட்டனன். இவனது பரந்த சிந்தையையும் விரிந்த நோக்கத்தையும் என்னென்பது என்று தமக்குள் கூறி வியந்தார். பின்னர் ஒரு நாள் கபிலர் விரலி ஒருத்தியை சந்தித்தார். அவள் விரைவாக சென்று கொண்டிருந்தாள். கபிலர் அவளை நோக்கி, ஒளி தங்கிய முதலையுடைய விரலி, உயர்ந்த பரம்பு மலையினதும் காவலனும் அவனது மலையினது சிகரத்தோறும் இழிதரும் நீரினும் மிக்க இனிய மேன்மை உடையவனுமான பாரி பக்கலிலே நீ பாடிச் செல்வாய். அவ்வாறு செல்வாயாயின் எம்மன்னர் பெருமானிடமிருந்து சிவந்த அணியை பெருகுவை என்ற கருத்தை கொண்ட பைந்தமிழ் பாவொன்றினை பாடி மகிழ்ந்தார் கபிலரும் காரியும். கபிலர் காலத்தில் சோழ நாட்டிற்கு வடக்கே திருக்கோவலூர் என்ற நகரை தலைநகராக கொண்டு காரி என்னும் சிற்றரசன் ஆண்டு வந்தான். இவன் தமிழ்நாட்டரசர் மூவருக்கும் ஒவ்வொரு சமயத்து யுத்தத்திலும் உதவி புரிந்தவன், புலவர்களை பாதுகாத்தவன், அந்தனர்க்கு நிலங்களை விட்டவன், கடையேழு வள்ளல்களில் ஒருவன். இவன் சிறந்த படையுடையவன். இவனது பெரும் புகழ் தமிழ்நாடெங்கும் பரவியது. நமது புலவர் பெருமானாகிய கபிலர் இவனை காண ஆவலுற்றார். திருக்கோவலூரை அடைந்தார். காரியும் கபிலரை வரவேற்று அவர் மனங்கழிப்ப பரிசில் நல்கினான். புலவர் உள்ளத்தில் ஒருவராலும் கரை செய்ய அரியதொரு பேறு வகை கடல் போல் பொங்க அவனை பற்பலவாறு புகழ்ந்து மகிழ்ந்தார். அவர் அவனை நோக்கி, பெரிய வன்மையை உடையவர் தலைவர், ஒரு திசைக்கண் வல்லியோனாகிய ஒருவனை நினைந்து நான்கு திசையினும் உள்ள பரிசின் மாக்கள் பலரும் வருவர். அவர் வரிசை அறிதல் அரிது, கொடுத்தல் மிக எளிது. நீ அவ்வரிசை அறிதலை நன்றாக அறிந்தாயாதலின் அறிவுடையோரிடத்து வரிசை கருதாது ஒருபடியாக பார்த்தலை தவிர்வாயாக. வீர கழழணிந்த இலக்கணத்தால் திருந்திய நல்ல அடியையுடைய காரி, நினது நாடு கடலாட்கொள்ளப்படாது, அதனை கொள்ளுதற்கு பகைவரும் மேற்கொள்ளார். அது வேள்வி தீயை பாதுகாக்கும் பார்ப்பார் உடையது. கெடாத செல்வத்தினையும் வென்றி பொருந்திய படையையும் உடைய மூவேந்தருள் ஒருவனுக்கு துணையாக வேண்டுமென்று அம்மூவர்பால் நின்றும் வந்தோர் தனித்தனி நினக்கு தந்த பொருள் அது அடியை வாழ்த்தினராய் வரும் பரிசிலருடையது. ஆதலால் வடதிசைக்கண் தோன்றும் அருந்ததியை ஒக்கும் கற்பனையும் மெல்லிய மொழியினையும் உடைய அறிவையை தவிர நின்னுடையதென்று சொல்ல ஒரு பொருளையும் நீ பெற்றில்லை. எனினும் நீ செருக்குடன் இருக்கின்றாய், இதற்கு காரணம் என்ன என்று அவனது ஒப்பற்ற ஈகை தன்மையை வியந்து பாடினார். பிறகு புலவர் தமக்குள், கெடாத நல்ல புகழ் விளங்கும் மலையன் மது நுகர்ந்து மகிழாது, பிறர்க்கு வழங்கிய பொற்படைகளால் அணியப்பட்ட உயர்ந்த தேர்கள் பயன் பொருந்திய முள்ளூர் மலையுச்சியின் கண் உண்டாக்கிய மலையினது துளியினும் பலவாகும். எனவே அவன் பிறர்க்கு தேரை வழங்குதல் எளிது, அவனது நாளோழக்கம் மகிழ்ச்சியை தருவதாகும் என்று காரி தேர் வழங்கும் பெருமையை கூறி வியந்தார். பின்னர் ஒரு கால் புலவர், ஒழுங்குபட ஓசை நிறைந்து ஒலிக்கும் அருவியை உடைய பெருமை பொருந்திய மலையை உடையோனை பாடியவர்கள், நல்ல நாள் அல்லாவிடனும் புல் நிமித்தம் இடையே நின்று தடுப்பினும் செல்வியில்லை எனச் சென்று கூடினும் நல்லவையல்லாத முனியும் வார்த்தைகளை சொல்லினும் வரிதாக மீளக்கூடியவர்கள் அல்லர் என்று விழுமிய கருத்தை உள்ளடக்கிய பாட்டு ஒன்றினை பாடினர். இச்செய்யுளால் பாடிச் செல்வோர் காரியினிடம் பரிசில் பெற்றே மீள்வர் என்பது புலப்படுகிறது. எனவே காரி தன்னை பாடி வருபவர்களை கழிக்க பரிசிலை தந்தனுப்புவன் என்பது தோற்றம். கபிலர் மலையமானிடம் விடை பெற்று திருக்கோவலூரில் இருந்து நீங்கினார். கபிலரும் பேகனும். பேகன் என்பவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். இவன் பொதுனி மலையை உடையவன், ஆவியற்குடியிற் பிறந்தவன். புலவர் இவனை வையாவி கோப்பெருங் பேகன் எனவும் வழங்குவர். இவன் வரையாதலிக்கும் வள்ளல். இவ்வள்ளல் ஒரு கால் மலை வழியே செல்கையில் மயிலொன்று தன் சிறகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது, அது குளிர் காற்றாது வருந்தி நடுங்கினது என எண்ணிய பேகன் தான் மேற்போர்த்திருந்த உயர்ந்த பட்டாடை ஒன்றினை அதன் மேற் சாத்தி சென்றனன். இச்செய்கையால் இவனது தரும சிந்தனை நன்கறியப்படும். இப்பேகனும் உருவிலும் திருவிலும் சிறந்த மனைவி ஒருத்தி இருந்தனர். அவள் பெயர் கண்ணகி என்பது. பேகன் எக்காரணத்தாலோ அவளை துறந்து பரத்தை ஒருத்திபால் அன்பு கொண்டு ஒழுகினன். அதனால் வருந்திய கண்ணகி அரண்மனையில் வாடி கிடந்தாள். இவ்வரலாற்றை உணர்ந்த புலவர் பலர் பேகனிடம் சென்று அவனுக்கு நல் அறிவு உறுத்தினர். அவர்களில் நம் கபிலரும் ஒருவராவர். அவர் நேரே அரண்மனைக்கு சென்றார். அங்கு பேகனை காண்பதற்கு பதிலாக கைவளை சோர்ந்தும் கண்கள் குழிந்தும் மதியொத்த முகம்பாடியும் குழலவிழ்ந்தும் சோர்ந்து நின்ற கண்ணகியை கண்டார். விஷயத்தை உணர்ந்தனர். உடனே புலவர் பேகனிடம் ஓடியும் சென்றார். அவன் பரத்தையோடு வாழ்வதைக் காண சகியாத புலவர் அவனை கண்ணுற்று, குரமக்கள் மலையை மழை வந்து சூழ்க என்று மிக்க பழியை தூவுவர். அம்மழை மிகுதியாக பெய்தலால் அப்பெயல் அமைந்த முகில் மேலே போக வேண்டுமென தெய்வத்தை போற்றுவர். மழை பெய்த கழிப்பால் உவகை கொண்டு மலைச்சாரலின் கண் புனத்திணையை உண்ணுவர். அத்தகைய மக்களுடைய நாட்டை உடையோய் சினத்தினாற் செய்யும் போரையும் கை வன்மையாற் கொடுக்கும் கொடையினையும் உடையாய். விரைந்த குதிரையை பெற்ற வேக சுரத்தின் கண்ணே நடந்து வருந்திய எனது சுற்றம் பசியால் வாடியது. அதனால் கடிப்பு அறையப்பட்ட முரசு போல ஒழிக்கப்பட்ட அருவியையுடைய பெரிய உயர்ந்த மலையின் கண் சிறிய ஊராகிய நினது அரண்மனை வாயிற்கண்ணே வந்து தோன்றி வாழ்த்தி நின்று நின்னையும் நின் மனையையும் பாடினேன். அப்போது இன்னாதாக சொரியப்பட்ட கண்ணீரை ஒழித்தல் மாட்டலாய் வருந்தி அழுதால் ஒருத்தி அம்மங்கை ஆவலோ என்று வேகனும் மனமுருகக் கூறினர். பின்னர் புலவர் அங்கு நின்றும் நீங்கி பரம்பு நாட்டை அடைந்து வேல்பாரியோடு இனிது உரை வாராயினர். மூவேந்தர் முற்றுகை. பாரி வேளது புகழ் தமிழ்நாடுகளில் பரவ முடியுடை வேந்தரும் அவன் மீது பொறாமை கொண்டனர். பொறாமை என்பது மக்கள் மனதே உண்டாகும் ஒரு தீய எண்ணம். அஃது அறியாமையால் உண்டாவதேயன்றி வேறன்று. கற்றோராயினும் மற்றோராயினும் வழிஞராயினும் செல்வராயினும் இத்தீய எண்ணம் இல்லாதாரிலர். பிறரது செல்வ பெருக்கை கண்டு அவர் மீது பொறாமை கொள்பவர் பலர். பிறர் கல்வியறிவை பார்த்து தம்மினும் மேம்பட்டவராய் அவர் விளங்குதலை காண சகியாதார் பலர். பிறர் தமது கொடைத்திறத்தால் எய்தும் புகழைக் கண்டு அவர் மீது பொறாமை கொள்பவர் சிலர். வேந்தராயினும் முற்றும் துறந்த பெரியவராயினும் இப்பொறாமை என்னும் கொடிய பேய் அவர்களை பிடித்து தன் ஆட்சியை செலுத்துதல் கண்கூடு. பொறாமை கொண்ட மூவேந்தரும் ஒன்று சேர்ந்து தம் தம் தானைகளோடு சென்று பாரியை போரில் வென்றுவிட துணிந்தனர். அவர் கடல் போன்ற தம் சேனைகளோடு புறப்பட்டு பரம்பு நாட்டை அடைந்தனர். பரம்பு மலையினை முற்றுக்கையிட்டனர். இச்செய்தி பாரிவேலுக்கு எட்டியது வல்லன்மை சிறந்த பாரி மூவேந்தருடைய செய்கைக்கு வெகுண்டிலன். அவர்களை எதிர்த்திலன் தனது அரணுக்கேற்ற பாதுகாவலை வைத்து அரண்மனையுள் நீத்திருந்தான். அரணுள் இருந்தோர் அனைவருக்கும் வேண்டிய உணவுப் பொருள்கள் அரணுள் இருந்தமையால் பாரியும் அவனுடைய குடிகளும் துன்பமின்றி இன்பத்தோடு இருந்தனர். சில மாதங்கள் சென்ற பின்னர் அரணுள் இருந்தவர்களுக்கு உணவுப் பொருள்கள் குறைந்தன. அவ்வேளை புலவர் பெருமானான கபிலர் தாம் வளர்த்து வந்த எண்ணிருந்த கிளிகளை தினந்தோறும் அரணுக்கு வெளியே விட்டார். அவை விளை நிலங்கற்கு சென்று நெற்கதிர்களை கொண்டு மீளும். அவற்றை அரிசி மணிகளாக்கி அரணில் இருந்தோர் உண்டு வந்தனர். இங்கனம் நாட்கள் பல கழிந்தன. கபிலர் முதலாக அரணுள் அகப்பட்டோர் இனி உணவின்றி வருந்த நேரினும் நேரும் என அஞ்சினர். மூவேந்தரும் பாரியை வெல்ல இயலாது மனம் சலித்தனர். அச்சமயம் கபிலர் அரண் சுவர் மீது நின்று முற்றுக்கையிட்டிருந்த மூவேந்தரையும் நோக்கி, தமிழ் வேந்தீர் பாரியினது அரணை வீணே முற்றுக்கையிட்டு சலித்தீர். அவனது பரம்பு இறங்கத்தக்கது. அஃது உழவரால் உழுது விளைக்கப்படாத நான்கு விளைவுகளை உடையது. அவற்றுள் முதலாவது சிறிய இலையையுடைய மூங்கில் நெல் விளையும். இரண்டாவது இனிய சுளையுடைய பலாவினது பழம் ஊழ்கும். மூன்றாவது கொழுவிய கொடியையுடைய வள்ளி கிழங்கு தாழவிருக்கும். நான்காவது இம்மலையரணில் தேன் மிக்குள்ளது. பாரியினது பரம்பு மலை அகல நீல உயரத்தால் வானிறத்தை ஒக்கும். இத்தகைய வளங்களை பெற்ற பரம்பு மலையில் உள்ள பாரிவேலை நீவி வெல்லுதல் எளிதென்று பெருமையை கொண்ட முரசனையுடைய நீவீர் மூவேந்தரும் முற்றுக்கையிடினும் மிகுந்த யானைப்படை தேர்ப்படை உடையீராயினும் உங்கள் முயற்சியால் இம்மலை அரணை கொல்ல மாட்டீர். உமது வாள் வலியால் எம்மரசன் தளரான் அதனை யான் நன்கு உணர்வேன். யாழை வாசித்து நும் விரலியர் பின்வர ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நீவீர் அவனிடம் செல்லின் அவன் உங்கட்கு நாட்டையும் பரிசிலாகத் தருவன். அவ்வாறு செய்யாது எத்துணை காலம் முற்றுகையில் திருப்பினும் பயன் பெற மாட்டீர். மீண்டும் கூறுவேன் கேளும். இப்பரம்பு நாடு 300 ஊர்களை உடையது. இது குளிர்ந்த நல்ல நாடு. அம்300 ஊர்களையும் பரிசிலர் பாடி பெற்றனர். அப்பரிசிலர் போன்று நீவீரும் பாடுவீராயின் உமக்கு பரம்பு மலை அன்றி பாரியும் நாமும் உள்ளோம் என்று பாரியது வல்லன்மையையும் மலைநாட்டு வளத்தையும் கூறி முடித்தனர். புலவர் கூறியவை உண்மை எனவே மூவேந்தரும் உணர்ந்தனர். ஆயினும் பாரியை எவ்வாற்றாலும் கொல்ல வேண்டும் என்று துணிவு கொண்டனர். தங்களிடம் குடிக்கொண்டிருந்த பொறாமை காரணமாக ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து பாரியை கொன்றுவிட்டனர். இரவலர்க்கு இனியவனாய் விளங்கிய பாரிவேல் அறிவிழந்து பொறாமையின் பயப்பட்ட மூவேந்தரால் மாண்டதைக் கண்ட அவனது ஆறுயிர் மனையால் உயிர் நீத்தார். கபிலர் புலம்பல். பாரிக்கு உயிர் நண்பரான கபிலர் தமது நண்பனும் கொடை வள்ளலுமான பாரிவேல் உயிர் நீத்ததை கண்டு பெரிதும் வருந்தினார். அவர் அவனது புகழை கூறி புலம்புவராய், அழகிய பாரிவேலது பரம்பு மலையின் உண்டாகும் தேரல் பாரி போன்று இனிமையானது. அவன் இறந்ததால் அது கழிந்தது. பரம்பு நாட்டு மகளிர் மிக்க அழகுடையவர்கள், குளிர்ந்த கண்ணை உடையவர்கள், இனிய முறுவலை உடையவர்கள். நெடுவரை ஏறி முன்பு வேந்தனது களிமாவை எண்ணுவர் எம் வேந்தன் இறந்துபட்ட இப்போது ஈதிலை குப்பையேறி உமனர் உப்பு செலுத்தும் சகடத்தை எண்ணுவர். நோவேன் யான் என் வாழ்நாட்கள் கெடுவதாக. புது வருவாய் இடையராது வரும் அகன்ற நாடு பகைவர் கொல்லலாயிற்றே. சனிமீன் புகைகளோடு கூடி புகைந்தாலும் எல்லா திசைகளிலும் புகை தோன்றினும் தென்திசை கண்ணே வெள்ளி போக்கு உறினும் பாரிவேலது நாட்டு வளம் வற்றாது. வயல்களில் விளைவு அதிகமாக உண்டாகும். புஷ்பங்கள் அலரும். பெண்கள் வருத்தம் இன்றி குளவிகளை ஈனுவார்கள். மழை ஒருபோதும் அந்நாட்டில் பிழையாது. பாரியது வல்லன்மை என்றோ இவற்றிற்கு காரணம் இத்தகைய மன்னன் மாண்டனனே. எட்டாம் பக்கத்து பிறைபோலும் வளைந்த கரைகளையும் தெளிந்த நீரையும் உடைய சிறிய குளம் பாதுகாப்பார் இல்லாமையால் உடைந்துவிடும் போலும். கூறிய வேலையும் திரண்ட தோலையும் உடைய பாரிவேலது குளிர்ந்த பரம்பு நாடு இனி சீர்கெட வேண்டுவதே. பாரியின் பெருமையை யான் என்னென்று இயம்புவேன். நிழல் இல்லாத நெடிய வழியில் நின்ற தனிமரம் போல முரசையுடைய அரசரினும் மிகுந்த இரவலர்க்கு வழங்கும் வன்மையை உடையவன் பாரி. அவனது நாடு முன்பு மெல்லிய திணையாகிய புதுவருவாயை உடையது. வேங்கை மரங்களை உடையது. கதிர்னது அடியும் தலையும் ஒழியாமல் மிக காய்க்கும் பயிர்களை வயலிடங்களை உடையது. வரகு அதிகமாக விளைவதும் அவரை கொடிகள் அதிகமாக உள்ளதுமாகிய இந்நாடு இனி கெடும் போலும் என்று நாட்டையும் பாரியையும் நினைந்து மனம் வருந்தி புலம்பி அழுதார். கபிலரும் பாரி மகளிரும். பாரி இறந்தவுடன் கபிலரும் இறந்திருப்பார். ஆயின் பாரி தான் இறக்கும் போது அவரை அங்கனம் செய்யக்கூடாதென கேட்டுக்கொண்டனன். அதுவன்றி பாரியின் மகளிரும் தன் மாணவிகளுமான இரு பெண்களையும் காப்பாற்றுவார் இன்மையாலும் கபிலர் உயிருடன் இருக்க நேர்ந்தது. அப்பெண்மணிகளுக்கு தக்க அறிவும் பெருமையும் உடைய மன்னரை தேட நினைத்து அவர்களை அழைத்து கொண்டு பரம்பு நாட்டை விட்டு புறப்பட்டார் புலவர். அவ்வாறு புறப்படும் போது பாரியை நினைந்து புலம்பினார். அவனது வல்லன்மையை நினைந்து வருந்தினார். பரம்பு அரணை திரும்பி திரும்பி பார்த்து கண்ணீராராய் பெருக ஆற்றுனாய் துயரால் உள்ளத்தினின்றும் பொங்கி எழுந்த அன்புடை பாடல்களால் பாரியையும் பரம்பு மலையையும் நாட்டையும் புகழ்ந்து கொண்டே சென்றனர். சென்றவர் ஓர் ஊரில் அன்றிரவு தங்கினர். அவ்விரவு நிலா தோன்றியது. அந்நிலவை காண பாரி மகளிர் தாம் அதற்கு முந்திய நிலா காலத்தில் தமது அரணுள்ளே தந்தையோடு இனிதே வாழ்ந்ததையும் அடுத்த நிலா காலத்து தாம் தந்தையை இழந்து தங்கள் பரம்பையும் இழந்து தமியராய் பிறர் இருப்பில் தங்க நின்றதையும் எண்ணி வருந்தினர். பின்னர் கபிலர் அம்மகளிரை அழைத்து கொண்டு பல நாட்கள் வழிநடந்து இளவிச்சிக்கோ என்னும் அரசனிடம் சென்றனர். அவன் நன்னன் என்னும் வேளிர்குலத் தலைவனது வழி தோன்றல். அவன் கபிலரை வரவேற்றான். கபிலர் பாரி மகளிரை அவனுக்கு காட்டி முகிலாளும் உச்சி அறியப்படாத உயர்ந்த மலைக்கு தலைவர். நினது குளிர்ந்த மலையின் கண் ஓங்கிய பசிய இலையுடைய பலாமரங்களின் பழத்தை கவர்ந்து கொண்ட கடுவன் சிவந்த முகத்தை உடைய தனது மந்தியுடனே சேர்ந்து வாழும் அப்பழா பழங்களை மிக்குடையாய் நீ நினத்தை தின்று பழித்த நெருப்பு போலும் தலையுடைய நெடிய வேலினையும் களத்தை தனதாக்கி கொண்டு வெகுழும் தருக்கண் யானையையும் விளங்கிய மணிகளால் செய்யப்பட்ட வளைந்த ஆபரணத்தையும் உடைய விச்சிக்கோவே மிக்க விலைதலையுடைய நாட்டை உடையோய் போரில் பகை வேந்தரது மிடுக்கை அடக்குபவனே, இம்மகளிர் கொடிமுல்லை தன்னை நாத்தழும் பேர பாடாந்திருந்தும் மணிகளொடிக்கும் நெடிய தேரை கொள்க என்று சொல்லிக் கொடுத்த வல்லன்மை சிறந்த பாரிவேல் பெண்கள். யான் பரிசிலன் அதுவன்றியும் நிலை பெற்ற அந்தனன், நீயோ பகைவரை போர் செய்யும் முறைமையாற் பொருது தாழ்விக்கும் மேன்மையுடையோன், ஆனால் நினக்கு யான் தருவதை கொள்வாயாக என்றார். பாரி மகளிரை தன்னை மனஞ்செய்து கொள்ளுமாறு புலவர் வேண்டினர் என்பதை இளவிச்சிக்கோ உணர்ந்தான். மூவேந்தருக்கு பகைவனான பாரியின் மகளிரை தான் மணப்பின் அதனால் என்ன தீமை விளையுமோ என பயந்தான். அவ்வேல் கபிலரை நோக்கி, புலவீர், இப்பெண்மணிகளை யான் மணந்து கொள்ள இயலாத நிலையில் உள்ளேன் என்று உறுதியாய் உரைத்தான். கபிலர் அம்மகளிரை அழைத்து கொண்டு கொடையாளிகளுள் ஒருவனான இருங்கோவேல் என்பவனை அடைந்தார். அடைந்து அவனை நோக்கி, மாலையை அணிந்த யானையுடைய இருங்கோவே, நீ வல்லன்மையை சிறந்து 49 தலைமுறை தொன்று தொட்டு வந்த வேலிருள் வைத்து போற்றக்குரியாய் வெற்றி போரை உடைய தலைவர். புலிகடி மாலை வானாட்கவிக்கப்பட்டு பெருங்கடல் சூழ்ந்த இப்பூ உலகத்தின் கண் அணுகுதற்குரிய வலிமையுடைய பொன்னுண்டாகும் பெரிய மலைக்கு தலைவர். வெற்றி வேலை தாங்கிய பகைவர் அஞ்சும் படைக்கும் கேடில்லாத நாட்டிற்கும் உரியவனே, என்னுடன் வந்துள்ள இம்மகளிர் யாரென்று வினைவுவாயாகின். இவர் தாம் ஊர்கள் எல்லாவற்றையும் இறப்போர்க்கு வழங்கி தேரை முல்லைக்கொடிக்கு வழங்கியவனும் தொலையாத நல்ல புகழையுடையவனும் பரம்பிற்கு தலைவனுமான பார்வேல் பெண்கள். யான் இவர் தந்தையின் தோழன், ஆதலால் இம்மகளிர் என் மகளிராவர். யான் இவரை நினக்கு தர நீ இவரை பெறுக என்று இருங்கோவேலது புகழையும் பாரிவேலது புகழையும் தான் மேற்கொண்டுள்ள வேலையையும் கூறி அப்பெண்களை மணந்து கொள்ளுமாறு வேண்டினர். இருங்கோவேலும் இளவிச்சிக்கோவை போல மூவேந்தருக்கு பயந்தவனாய் அம்மகளிரை மணக்க உடன்படும். அவன் உடன்படாததை கண்ட கபிலர் மனம் நொந்தார். அவர் மன வருத்தத்துடனே அவனை நோக்கி, பெருமானே, புலவர் மனம் வருந்துமாறு அரசர் நடந்து கொள்ளலாகாது. உன்னை ஒத்த அறிவினையுடைய உனது குடியில் ஒருவன் பெரும் புலவரான பழாத்தலையார் என்பவரை அவமதித்தான். அது காரணமாக வெற்றி நிலை பெற்று சிறந்த புகழோடு இருந்த சிற்றரையும் பேரரையும் என்னும் அவனது நாடு கேடுற்றது. என் வார்த்தையை நீ அவமதிக்கலாகாது. பெரிய மலையிடத்து ஊர்களையுடைய நாட்டை உடையோய் யான் உன்னை விடை கொண்டேன் என்று கூறி அகன்றார். பின்னர் புலவர் சங்கவை அங்கவை என்ற அப்பெண்கள் இருவரையும் அழைத்து சென்று திருக்கோவலூரை தலைநகராக கொண்டு அரசாண்டு வந்த மலையனை அடைந்தார். அவன் சிறந்த அரசன், வென்றி மிக்கோன். அவன் பாரியினது பரந்த புகழை கேள்விப்பட்டிருந்தான். ஆதலின் அவன் பாரியினுடைய மூத்த மகளான அங்கவை என்பாளை மணந்து கொண்டான். அதன் பிறகு கபிலர் இணையலான அங்கவை என்பாளை பார்ப்பார் சிலரது பாதுகாவலில் வைத்தார். வைத்த பின்னர் பாரிவேலது பிரிவாற்றாது உயிரை விட தீர்மானித்தார். ஆனால் தாம் இறப்பதற்குள் சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதனை கண்டு வர வேண்டும் என்று விருப்பங்கொண்டு சேரநாட்டை நோக்கி நடந்தார். ஏழாம்பத்தை பாடியது. சேரநாட்டை அடைந்த கபிலர் சேரனை புகழ்ந்து 10 பாடல்களை பாடினார். அப்பாடல்களின் சுருக்கம் வருமாறு: சேரர் பெருமை, தேனொழுகும் பழாப்பழங்களை மிக்குடைய நாட்டையுடைய பாரிவேல் எனது ஆறுயிர் தோழன். அவன் இறந்து பட்டனன், யான் நின்பால் வந்தேன், நீ என கழிப்பாய் என்று சொல்லி அளவு கடந்து உன்னை இல்லாத வார்த்தைகளால் புகழ்பவன் யான் அல்லன். உண்மையே எக்காலும் சொல்வேன். அன்பு, அருள், அடக்கம், புலமை, அறிவு, ஈகை முதலான நற்குணங்கள் பாரியிடத்து இருந்தன. அவை உன்னிடத்தேயும் இருக்க காண்கின்றேன். உலகம் எல்லாம் நின் புகழை பலப்பட கூறுகின்றது. நின் பாசறையின் கலக்கத்தின் கண்ணே, அதே புகழை நினைக்கே சொல்ல யான் வந்தேன். கொற்ற வேந்தே, நின் பகைவர் நின்னை பணிந்து திரை தருவர், நினது கட்டளைப்படி நடப்பர். நீ அவர்கெல்லாம் அரசர்க்கு அரசனாக விளங்குகின்றாய். நின் பெருமை சப்பவும் எளிதோ, நினது அகன்ற மார்பு வீரலட்சுமி தங்கப் பெற்றது. நீ பொய்ச் சொற்களை சொல்லி அறியாய். மேன்மை பொருந்திய இக்குணங்கள் நினக்கு இயற்கையாகவே அமைந்துள்ளன. போரில் வெல்லும் தலைவர் நின் பிறப்பால் வெற்றி பெற்று நினக்கு அழிந்த மன்னர் நின்னோடு பகைமாறி தாழ்வு கூறா நிற்ப, அதற்கு ஏற்ப நீயும் நின் பெருமையையும் கண்ணோட்டமும் ஆகிய நுணங்கு கொண்டு வெற்றி கூர்ந்தனை. செல்வ கோவை சேரலர் மருகனை வாழியாதனை, நின் குணங்கள் இவ்வாறாகிய அதனாலே உலகம் செய்த நன்று உண்டனின், நீ பல ஆம்பலாகிய ஆயிர வெள்ள ஊழி வாழ்க. உலகத்தில் பல திறப்பட்ட அரசர் உலர், அவர் அரசராவரோ? அரசர்க்குரிய உயரிய குணங்களை அன்னவர் பெற்றிலரே. புலவர்களை ஆதரிப்பதில்லை, மொழியினை வளர்ப்பதில்லை, நற்குணங்கள் இல்லை, நற்செயல்கள் இல்லை, அவர்களை அரசர் என்பது பயனின். அவர்களால் யார் என்ன நன்மையை பெறுகின்றனர்? அண்ணலே, தோன்றலே, உத்தம குணங்கள் நிறைந்த அரசன் நீ. புலவர் பெருமையும் தமிழ் அருமையும் உணர்ந்து நடப்பவன் நீயே. வழிபெற்ற நின் தாள் வாழ்க. யான் நின்னை கண்டு களிக்க வந்தேன். வயவர் பெருமை, வில்லோர் செல்வ, சேயிழை கனவ, பாணர் புரவல, புகழ்ச்சால் மார்ப, நின் நாடி வந்தோருக்கு இல்லை என்று கூறி அவர் மனம் உழைந்து செல்லுமாறு செய்யாது. கேட்டதை கொடுத்து கழிக்கும் செம்மலே, நினது பெருமையை யான் என்னென்று கூறுவேன்? நினது நாட்டில் விளையும் நெல்லை பாவலருக்கும் இரவலருக்கும் வாரி வாரி கொடுக்கின்றனை. தன்னாட்டில் விளையும் நெல்லை உணவாக கொடுத்தலில் தவறான சேரமான் என்று யாவரும் நின்னை போற்றத்தக்க நிலையை அடைந்துள்ளை. முத்துக்களையும் பெரிய மூதூர்களையும் பாணருக்கும் புலவருக்கும் தந்துள்ளாய் என்பதை அறிந்து பாணர் பலர் இன்றும் நின்னை காண வருகின்றனர். மனங்கமல் மார்ப, நின் தாள் நிழலில் உள்ளோர் இன்பத்தையே நுகர்கின்றனர். நின்னை பாடாத பாணன் இல்லன், போற்றாத புலவன் இல்லன் எனின் நின் பெருமையை என்பது. கொற்ற வேந்தே, இலங்கு கதிர் திகிரியினை உடைய நின் முன்னோர் நிச்சயமாக நின்னை போல் அசைவில்லாத மேற்கோளை உடையவராகையால் இம்மண்ணுலகத்தினை மேற்பட்ட புகழோடு ஆண்டாராவர். அவர்கள் மரபில் தோன்றிய நீயும் புகழோடு வாழ்தலை பொருந்தினை. நின் பெருமையை அவரே விரிந்துரைக்க வல்லார். இங்கனம் கபிலர் பெருமான் 10 பாக்களை பாடி அவற்றின் மூலமாக சேரனின் ஒப்பற்ற குணாதிசயங்களை விரித்து புகழ்ந்தார். சேரன் பெருமகிழ்வு அடைந்து புலவர் பால் அன்பு கொண்டு 100,000 பொன் அளித்ததோடு நன்றா என்னும் குன்றின் மீதேறி நின்று தன் கண்ணிற்கண்ட நாட்டையும் காட்டிக் கொடுத்தான் கபிலர் உயிர் நீத்தமை. கபிலர் சேர நாட்டில் நின்று நீங்கி திருக்கோவலூரை அடைந்தார். அடைந்தவர் பெண்ணை நதியின் மத்தியில் ஓர் மணல் திட்டில் அமர்ந்து, மலைநாட்டையுடைய பாரி, பெரிய கைவன்மையுடையாய், நீயும் யானும் கலந்த நட்பிற்கு பொருந்த யானும் நின்னுடன் கூட வருவதற்கு மனம் இல்லாமையாலே நீ ஈண்டு தவிர்க்க என்று சொல்லி இவ்வாறு மாறுபட்டனை. ஆதலால் நினக்கு யான் பொருந்தினவன் அல்லேன். அதனால் நீ எனக்கு உதவி செய்த காலங்களிலும் என்னை வெறுத்திருந்தாய் போலும். இவ்வாறு யான் பொருந்தினவன் அல்லேனாயினும் இப்பிறப்பின் கண் நீயும் நானும் கூடி இன்புற்றிருந்தது போல மறுபிறப்பினும் நின்னோடு கூடி வாழ்தலை உள்கூட்டுக என்று மனமுருகப் பாடி வடக்கிருந்து யோக நெறியால் மூலக்கணலை எழுப்பி உயிர் நீத்தனர். இவர் பாக்கல் சங்க நூல்களில் பல உவமைகள் நிறைந்தவை, பழமொழிகள் பல்கியவை, வர்ணனை பகுதிகள் வாய்ந்தவை, பல உயரிய நீதிகளை புகட்டுபவை. அக்காலத்து தமிழ் மக்கள் பழக்கங்கள், நாட்டி நிலைமை, அரசர் நிலைமை, இன்ன பிறவும் இனிதின் இயம்புவை. ஆதலின் நீவீர் இப்பாடல்களை பன்முறையும் படித்து உணர்தல் பெரு நன்மை பயக்கும். அத்தியாயம் 2 கபிலர் முற்றிற்று.